சர்வலோகத்திற்கும் அதிபதியே, சபையின் நாயகரே,
ஆண்டவரே,
சபையின் தலையே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
ஆமையா,
உங்களுடைய அன்புக்கு அளவில்லையே ஆண்டவரே, உங்களுடைய சிநேகிதத்திற்கு அளவில்லையே அப்பா. அதற்காக எங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த மகத்துவமான காரியத்திற்கு நாம் என்ன ஆண்டவரே செய்வோம்? நீங்க நேசித்த நேசித்தலுக்கு எங்களால் எது செய்ய முடியும் ஆண்டவரே? எங்கள் எல்லாரையும் பாதத்தில் நாங்கள் படைக்கிறோம் அப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5, 6, 7வது வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5, 6, 7வது வசனத்தை வாசி.
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுசோதத்தனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன்.
3 வார்த்தையிலும் திருப்பி வாசிங்க.
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசோதகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன்.
பவுல் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் வந்து எழுதுகிற கடிதம் என்னவென்று தெரியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்திருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் எழுதி முடிக்கிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா, என் மரணத்தின் கடைசி நாட்கள் வந்துவிட்டது. இந்த நாட்கள்ல நான் எழுதுகிற வார்த்தை என்னவெனில், நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினப்பா, நான் நல்ல ஒரு ஊழியத்தை செய்து முடித்தேன், நான் தேவனுக்காய் செய்ய நினைத்தது எதுவோ அவைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் வந்து கடைசியில் எழுதுகிற கடிதத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு ஓட்டம் இருக்கிறது, தேவனுடைய வாழ்க்கையிலே தேவர் ஆட்சியத்திலேயும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. ரெண்டு விதமான ஓட்டத்திற்கும் பெரும்பாலுமான வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. இந்த உலகத்திலே ஓடி வெற்றி பெறுகிற முதலாவது மனுஷனுக்கு பிரைஸ் கொடுப்பார்கள், வேதத்திலோ தேவராட்சியத்திலே ஓடி முடிக்கிற எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது என்பதே பெரிய மகத்துவமான வித்தியாசமாயிருக்கிறது. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலையும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தின் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதோ பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வந்தது, நல்ல போராட்டத்தை போடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் சொல்லி நான் பார்க்க. இன்றைக்கு எங்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் நான் எப்படி நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு பதில் கொடுக்க முடியுமா? தேவனுக்கு நாம் ஒரு காரியம், ஐயா நாம் ரட்சிக்கப்படுகிறது முக்கியம் அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் முக்கியம் அல்ல, முடிவு பரியந்தம் நிலைநிட்டு தேவராட்சியத்தில் பிரவேசிப்பதே முக்கியமான காரியம். இந்த 10 கன்னிகைகளுடைய நாட்களை குறித்து இந்த நாட்களில் நான் பேசிக் கொண்டிருந்தேன் பாருங்க. இந்த 10 கன்னிகைகளும் தேவ சமூகத்தில் இருந்து தேவனை ஆராதித்து தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து ஆவியிலே நிரப்பப்பட்டு அக்னியிலே நிரப்பப்பட்டு நெருப்பாக எரிந்து கொண்டு இருந்தவர்களும் தேவன் வருகிற அந்த நாளில் என்ன செய்து விட்டார்கள்? நின்று விட்டார்களே. 5 பேர் என்ன செய்து விட்டார்கள்? தேவ சமூகத்தில் இருந்து அவர்கள் விலகுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவருடைய ஓட்டம் என்னாகி விட்டது. அவர்களை பார்த்து இன்றைக்கு கேட்க முடியும், ஐயா நீ நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தாய், நீ விசுவாசத்தை காட்டுக்கொண்டாயா. இந்த பவுலுடைய வார்த்தையில இருந்து நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசமானது பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. விசுவாசத்தை குறித்தும் இந்த நாளில் பேசுவதற்கு நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இப்படி ஒரு திசைக்குள்ளே நான் வர வேண்டியிருந்தது என்னவெனில், விசுவாசமும் நம்முடைய ஓட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனாலே தான் சர்வாயுத வட்டம் என்று சொல்லி சில ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்றைக்கு தேவன் அல்லாவிட்டாலுடைய ஊழியக்காரனை பார்த்து கேட்டால் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? நல்ல போராட்டம் ஐயா, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓடியது, நான் உழைத்தது, தேவனுக்காய் வாழ்ந்தது, இவனுடைய முடிவு ரத்தின சுருக்கம் என்னவெனில் நல்ல ஒரு போராட்டம். நாம் சொல்ல முடியுமா? தேவனை பார்த்து நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உமக்காய் செய்தது, உமக்காய் வாழ்ந்தது, உமக்காய் பிரயாசப்பட்டது, உமக்காய் கொடுத்தது எல்லாவற்றையும் நான் கூட்டி கழித்து பார்க்கிற பொழுது இது நல்லதொரு போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரணத்தின் நாட்களில் சொல்லுகிறார், நான் செய்தது, நான் ஓடியது, நான் வாழ்ந்தது, நான் பிரயாசப்பட்டது, இவைகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய அவனுடைய ஊழியத்தின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மிகவும் கஷ்டமானது, மிகவும் வேதனைக்குரியது, மிகவும் தாங்க முடியாதது ஒன்று. ஆனாலும் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நடப்பா. நான் இன்றைக்கு வருகிற போது யோசித்துக் கொண்டு வந்தேன், இந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய பிரைஸ் இருக்குது பாருங்க, அது வந்து மிகவும் விலை உயர்ந்தது. எது தெரியுமா? பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது சும்மா இலகுவானது அல்ல. அதற்குரிய மாதிரி பிரைஸ் எவ்வளவு வெயிட்டாக இருக்கிறதோ அதற்குரிய மாதிரி நம்முடைய ஓட்டப்பந்தமும் கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய ஊழியம் லேசாக இருக்கலையே, அவனுடைய ஓட்டம் லேசாக இருக்கல, அவனுடைய பிரயாசங்கள் லேசாக இருக்கல, அவனுடைய வாழ்க்கை உபத்திரவத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அடியிலேதான் நடந்து தேவனுக்கு அவன் ஊழியத்தை செய்தான் என்பதை வேதத்தில் நான் அப்போஸ்தலனின் நடவடிக்கைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய சபையின் ஊழியங்கள், அவனுடைய சுவிசேஷத்தின் பிரயாசங்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிற பொழுது என்ன செய்கிறது? கஷ்டமும் துன்பமும் வேதனையும் கண்ணீருமாக இருந்தது. ஆனாலுமோ கடைசியிலே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் மரணத்தின் தருவாயிலே அவன் எழுதி வைக்கவில்லை, ஐயா நான் பாடுபட்டேன், நான் துன்பப்பட்டேன், நான் துயரப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து இல்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கூட்டி நான் பார்க்கிற பொழுது நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? தேவனை பார்த்து நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் பாடுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிற பொழுது நல்லதொரு போராட்டம் போராடுகிறேனப்பா. இன்று நான் இந்த போராட்டத்தின் செய்தியிலே மூன்று விதமான குறிப்புகளை நான் பார்க்க வருகிறேன். ஒன்று, எந்த வழியிலே நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவது, எந்த வழியிலே? எல்லா வழிகளிலையும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஓட முடியுமா? எந்த வழியிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஓடுவது, ஓட வேண்டிய விதம் எப்படி இருக்கிறது, ஓட வேண்டிய விதம் எப்படி இருக்கிறது, ஓட்டத்தினால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை குறித்து சுருக்கமாக முடிந்த நேரத்துக்கு தக்கனமாக நான் பார்த்து கடந்து செல்லலாம் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்கள் மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வாசிங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 13-14.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
13வது திருப்பி வாசிங்கள்.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிறவர்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். வேதத்தில் என்ன மட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆகையினாலே நாம் நடப்பது, நாம் செயல்படுகிறது, நாம் வாழுகிறது எல்லாம் தேவ ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாவிட்டால் அது சரி என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஏனெனில் நாம் எந்த வழியிலே ஓட வேண்டும் என்பதற்கு சில நிபந்தனைகள் வேதத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஓட்ட பந்தயத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் ட்ரக் மாறி ஓடினாலே பிரச்சனை, ட்ரக் மாறி ஓட முடியாது இல்லையா. சட்டங்கள் திட்டங்கள் என்று சொல்லி ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு இருக்கிறது. அவைகளை கைப்பற்றி அதன்படி ஓடி சரியாக வெற்றி அடைந்தால் மாத்திரமே அவர்களுக்கு பிரைஸ் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால், உலகத்தில பல வழிகள் இருக்கிறது போல வேதத்திலும் பல வழிகள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் ஓடுகிறபடியினால் நாம் சீலை அல்லாவிட்டால் பந்தயத்தை நாம் கண்டடைவோம் என்பது அர்த்தம் அல்ல. வேதத்திலே விசாலமான வாசலை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒடுக்கமான வாசலை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டிலையும் ஒடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனுக்கே பந்தயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் அது பெரிதாயிருக்கிறது, அது பெரிதாயிருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாக போவதற்கு எவருக்கும் விருப்பம் இல்லையே, எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன் இடுக்கமானது, நெருக்கமானது, கஷ்டமானது, அதனால போக எனக்கும் விருப்பம் இல்லப்பா. விசாலமான வாசல்களை தெரிந்து கொள்வதற்கு எனக்கும் விருப்பம். ஆனாலும் ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிற நானும் நீயும் இடுக்கமான வாசல் வழியாக ஓட வேண்டும் என்பது வேதத்தின் வர்ணனையாக இருக்கிறது. இலகுவான வாசல்கள் நமக்கு அநேகம் இருக்கிறது, ஏற்ற வாசல்கள் இருக்கிறது, மனதுக்கு பிடித்த வாசல்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவைகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்லப்பா. நான் எதை விரும்புகிறனோ அந்த வழியில் நீ போ. என்னுடைய எனக்கு விருப்பமான வழி எது? அது இடுக்கமான வழி, அது கஷ்டமானது, அது உன் இருதயத்துக்கு பிடிக்காதப்பா. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சில சேர்ச்சுகளில் ஒரு படத்தை கண்டுகொண்டேன். ஒரு படத்தை வரைந்ததில் கொழிவிருந்தார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பரலோக ராஜ்யம் இப்படி சுத்தி இருக்கிறது, ஒரு தூண் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முன்பாக வழி, ரெண்டு விதமான வழி இருக்கிறது. ஒன்று விசாலமாக இருக்கிறது, அதுக்குள்ள கண்ணபெயர் போய்கொண்டே இருக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பரலோகத்தின் வழியிலையும் கூட, பரலோகத்தின் வழியிலையும் கூட அதிலே ஒரு சின்ன ஒரு பாதை வைத்து ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா கடைசி தொங்கலிலேயோ அநேகரை காணவில்லை. அந்த படம் என்னை சிந்திக்க வைத்தது. கடைசி தொங்கலுக்கு போகிற பொழுது கஷ்டமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேப்பா. இன்றைக்கு நாம ரட்சிக்கப்படுகிறது, அது ஆண்டவருடைய கிருபையில நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா முடிவு பர்யந்த நிலை நிற்கணுமே, கடைசி வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணுமே. வேதத்தில் அநேகர் ஓட்டத்தை ஓடி இடையிலே முடித்தார்கள், அநேகர் ஓடி இடையிலே முடித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேப்பா, விசுவாசம் காக்கப்பட்டது. இந்த விசுவாசம் காக்கப்பட்ட மாத்திரமே நாம் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். எல்லாவிட்டால் ஓடி முடிக்க முடியாது இல்லையா. ஆகையினாலே கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறதை செய்யலாம், நாம் நினைக்கிறதை பேசலாம், நாம் நினைக்கிறபடி நடக்கலாம். அது கேட்க போகிற வழி. ஐயா, வேதத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஓட்டத்துக்கு, கிறிஸ்தவ பந்தயத்துக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அவைகளை தாண்டி நாம் எதையும் செய்ய முடியாது, அவைகளை தாண்டி நாம் நடந்து கொள்ள முடியாது. உலகத்துக்கு போகிற வாசலில் நாம் எதை செய்தாலும் எவரும் கேட்க போறதும் கிடையாது. ஆனால் தேவராட்சியத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ ஓட்ட பந்தயத்திலே நாம் ஓடுகிற விதம், நாம் நடக்கிற விதம், நாம் செயல்படுகிற விதம் ஆபத்தையும் குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உலகத்திலே ஓட்டப்பந்தத்தில் சீலை அடைவதற்கு எந்த விதத்திலையும் வர முடியாது. அதனூடாது ஒழுங்குநூடாக வருகிற பொழுதுதான் நாம் சீலடைய முடியும், எந்த விதத்திலையும் நடந்து விட முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஓட்டப்பந்தத்திலையும் பல வழிகள் இருக்கிறது. ஆனால் எல்லா வழிகளும் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆகவே இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க. கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. ஆனாலோ முடிவிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிற பிரைஸ் இருக்கு பாருங்க, அது இந்த காரியங்களுக்கு ஒப்பானவை அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பட்ட கஷ்டத்துக்கு, நாம் பட்ட துயரத்துக்கு, நாம் பட்ட துன்பத்திற்கும் நாம் பெறப்போகிற அந்த பிரைஸ் இருக்கு பாருங்க, அது ஒப்பானவைகள் அல்லவே. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். இரண்டாவது யோவான் 14:6 வாசிங்கள். யோவான் 14:6 வாசிங்கள்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
திருப்பி வாசிங்க.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அன்றி ஒருத்தனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. விளங்குறதா? சத்திய வழியிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதன் பாதையில் நடக்க வேண்டியவர்களாயிருக்கும், கிறிஸ்துவின் மீது நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை தூக்கி வைத்து பார்த்தால், ஒருவர் பிரசங்கித்தார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. சத்தியபரனாகி இயேசுவை கவனித்து பாருங்க, அவருடைய வழியை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க, அவர் என்ன பேசினார் என்று பாருங்க, அவர் என்னத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி பாருங்க. ஏன் சொல்லினால் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதற்கு இயேசு
நானே வழியும்
சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன்,
என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்படியானால் இயேசு என்கிற அந்த வழியிலே நாம் போகிற பொழுதுதான் பரலோகம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. முதலாவது நாம் இடுக்கமான வாசல் வழி, விலாசமான வாசல் வழியாக அல்ல, இடுக்கமான வாசல் வழியாக போக வேண்டும். இரண்டாவது, நாங்கள் சத்திய வழி, சத்தியமாகி இயேசுவின் மீது நாம் நடந்து போகிற பொழுது பரலோக ராஜ்யத்தில் அல்லாவிட்டால் நம்முடைய பிரசன் பிரைஸை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த வழி எப்படிப்பட்டது? இயேசு என்கிற வழி எப்படிப்பட்டது? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அதை குறித்து கவனித்து பாருங்கள், அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவராயிருந்தார்? இயேசுடைய 3 ஊழியத்திலே அவர் பட்ட பாடுகள், அவருடைய ஓட்டத்திலே அவர் பட்ட, அவர் கண்ட வேதனைகள், இவை எல்லாவற்றிலையும் அவர் மிதித்து நடந்து சிலுவை பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். என்னுடைய ஓட்டப்பந்தயம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எப்படி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன்? என்னை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, தேவ சமூகத்தில் என்னை நிறுத்தி வைத்து பார்க்கிற பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய முடிவு இருக்குமே. ஆனால் நாம் தேவனுக்கு ஒரு கடிதம் எழுதினால் என்னத்தை சொல்லி எழுதுவோம்? இன்றைக்கு என்னுடைய முடிவு இருக்குமே ஆனால் நான் நேற்று நாளில் இருந்து யோசிக்கிற பொழுது கடுமையாக யோசித்தேன் பாருங்க. நாளைக்கு நாம் இருப்போம் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எதுக்குமே இல்லை நம் கரத்திலே. கடுமையாக சிந்தித்தேன். இயேசுவின் மீது நடங்க. இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து, உன்னுடைய கடைசி கடிதத்தை எழுதப்பா என்று சொன்னால் நான் என்ன எழுத முடியும்? ஆண்டவரே, உமக்காய் நான் ஓடினேன், உமக்காய் நான் பாடுபட்டேன், உமக்கை நான் பிரயாசப்பட்டேன், எப்படி அப்படி எப்படி ஆனால் இல்லாவிட்டால் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின போல ஆண்டவரே நான் ஓடின ஓட்டத்தை குறித்து எனக்கு சந்தோஷம் இருக்கப்பா, நான் ஓடின ஓட்டத்தை குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் செய்த காரியங்களும் ராஜ்யத்தின் நிமித்தம் நான் ஓடியது ஏன் என்று சொன்னால், நீர் வருகிற பொழுது நான் உம்மை காண்கிற பொழுது நீ என்னை ஆசீர்வதிப்பீரப்பா, நீ எனக்கு கிரீடங்களை தருவீர் ஆண்டவரே, நீ என்னை அணைத்துக் கொள்வீர் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒரு கடிதத்தை எழுதி வைத்து நாம் கர்த்தருக்குள்ளே மறிப்போமா? எப்படி இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன். அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
அதற்கு இயேசு நானே வழியும்
சத்தியமுமாய் இருக்கிறேப்பா, நான் தான் வழி, இந்த வழியில வா. நமக்கு என்று சொல்லி ஒரு வழி வைத்திருக்கிறோம் பாருங்க. இவைகளோடு நாம் தேவ சமூகத்தில் செல்ல முடியுமா? எனக்கு என்று சொல்லி நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், இந்த வழியிலே நான் போய் தேவராட்சியத்திலே சந்திக்க முடியுமா? அல்லாவிட்டால் இயேசு அவர் சொன்னார், நானே வழியப்பா, என்னை பின்பற்றுங்க. இந்த உலகத்தில் பிறந்து எவர்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தது இல்ல, என்னை பின்பற்றி வாருங்கள், என்னைக்கு பின்பாக நடந்து வாருங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி எவரும் சொல்லல. ஆனா இயேசு சொன்னார், அந்த இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவோமா? அல்லாவிட்டால் நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நாம் நடந்து கொள்வதற்கும் இயேசு நடந்து கொள்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? நான் வாழுகிற வாழ்க்கைக்கும் இயேசு நடந்து கொள்ளுகிற வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? தராசில் வைத்து பார்த்தால் அது எப்படி இருக்கிறது? இயேசுவை கவனித்து பாருங்கன்னு சொல்லி அருமையாகத்தான் அவர் தலையங்கம் கொடுத்திருந்தார். இயேசுவை கவனித்து பாருங்கப்பா, அவருடைய வழி எப்படி இருந்தது, அவருடைய நோக்கம் எப்படி இருந்தது, அவருடைய பிரயாசம் எப்படி இருந்தது, அவர் என்ன செய்தார்? அதனாலே தான் அவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றி பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோடத்தில் சொன்னார், என்னை பின்பற்றி பாருங்கள் என்று சொன்னார். அதுக்கு அவர் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றி வாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு நமக்கு எந்த வழி ஏற்றதாக இருக்கிறது? விசாலமான வழியா, அடுக்கமான வழியா? அல்லாவிட்டா இயேசு சொல்லுகிற என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன வழியா? எது நமக்கு சரியாக இருக்கிறது? ஏசாயா 35:8 வாசிங்கள்.
அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதிரா இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை.
எனக்கு இந்த வசனத்தை வாசித்த பொழுது கடைசி பந்து ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. வாசித்தனக்கு ரம்யமாக இருந்தது, கேட்ட பொழுது மனது சந்தோஷமாக இருந்தது இல்லையா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கொஞ்சம் கவனித்து கேளுங்க, அதை வாசிங்க.
அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்,
இருக்கும்,
அது பரிசுத்த வழி என்னப்படும்,
அது பரிசுத்த வழி என்னப்படும்,
தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை.
அந்த வழியிலே நடந்து வருகிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகட்டு போவதில்லையப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டு, எனக்கு மனதுக்கு நான் வாசித்து உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது பாரு. அந்த இயேசு என்கிற வழியிலே நடந்து வருகிறவன் பரிசுத்தத்தோடு நடந்து வர வேண்டும், ஆனா அவன் பேதையாக இருந்தாலும் அவன் வழி பிசகி போவதில்லை. எனக்கு வாசித்து ரொம்ப பலமா இருந்தது பாருங்க. நல்ல ஆண்டவர் இல்லையா, நல்ல ஆண்டவர் இல்லையா? அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவர்கள் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதியாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, திசை கெட்டு போவதில்லை. ஐயா, நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தேவனுக்கு முக்கியம் அல்ல, நான் என்னத்தை செய்தேன், செய்ய போகிறேன், செய்து முடித்தேன் என்பதும் தேவனுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் அவருடைய வழியிலே நடக்கிற நான் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் தேவனுக்கு பயந்து இயேசுவை பின்பற்றி நான் நடக்கிற பொழுது நான் பேதியாக இருந்தாலும் வழிகட்டு போவதற்கு அங்கே சந்தர்ப்பமே இல்லை பாரு, சந்தர்ப்பமே இல்லை பாரு. நான் இன்றைக்கு எந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறேன், நான் இன்றைக்கு எந்த வழியில நின்று கொண்டு இருக்கிறேன்? இந்த பரிசுத்த வழியிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோமா? அந்த வழியில நடக்கிறவர்கள் எல்லாரும் யார் என்பது தேவனுக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை எனக்கியமாக இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு அது முக்கியமாயிருக்கலாம், இவர் யார், அவ யார், அந்த சிஸ்டர் யார், இந்த பிரதர் யார் என்பது. ஆனால் தேவனுக்கு அது முக்கியம் அல்ல. ஆனா அவன் பேதியாக இருந்தாலும் அவனை வழி விலகி போறதற்கு ஆண்டவர் விட மாட்டான். ஆனா அவன் பரிசுத்தத்தோடு நடக்கணும், உண்மையோடு நடக்கணும், உத்தமத்தோடு நடக்கணும். ஆனா படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் என்றது ஆண்டவருக்கு தேவையில்லை. அவனுடைய மனநிலைமை தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. அவன் நடக்கிற பொழுது அவன் வழி விலகி போறதில்லை, வழி பிசகி போறதில்லை. ஏன் தெரியுமா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் நினைவுகள் அல்ல. எனக்கு பல எண்ணங்கள் இருக்கும் பாருங்க, எனக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம், பல எண்ணங்கள் இருக்கலாம், பல சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் தேவனுக்கு சரியாக படும் என்பது இல்லை. நாம் பல காரியங்களை எனக்குள்ளே வைத்து இதுதான் சரி, இதுதான் சரி, இப்படித்தான் இப்படித்தான் சொல்லி நினைக்கலாம். ஆனால் இவைகள் தேவனுக்கு சரியாக இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. நான் நடந்து கொள்ளுகிற வழி எப்படி இருக்கிறது? நான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிற வழி எப்படி இருக்கிறது? நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேப்பா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறோமா? நம்முடைய விசுவாசம், உங்க விசுவாசத்தை குறித்து எனக்கு தெரியாது பாருங்க. என்னுடைய விசுவாசம் எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கிறது அல்ல. துன்பங்களும் துயரங்களும் சோர்வுகளும் வருகிற பொழுது விசுவாசம் தள்ளாடுகிறது, விசுவாசம் நமக்கு ஏறி இறங்குகிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் அநேக நிலவில் எப்படி இருந்தார்கள்? தள்ளாடினார்கள், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், இயேசுவை மறுதளித்தும் போனார்கள். ஏ ஏ, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? கல்லாகவாய் இருந்தது இல்லையே. ஆனா தேவன் அவர்களை நிறுத்தினார், திரும்ப எடுத்து நிறுத்தினார், திரும்ப எடுத்து சரிப்படுத்தினார். நில்லே, ஓடாத நில்லே, 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 நில்லே என்று சொல்லி ஏ கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினவர்களாக இருந்தாங்க பாருங்க, இயேசுவின் மீது நடக்க விரும்பினவர்களாக இருந்தாங்க பாருங்க. அந்த வசனத்தை விவாசிங்க.
அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும்.
அது பரிசுத்த வழி எனப்படும்.
தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை.
ரொம்ப ரம்யமான பகுதி இது பாருங்க, ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. நாம் பேதையாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்பாக நான் பேதையாக இருந்தாலும், ஒரு படிக்காதவனாக இருந்தாலும், ஒரு பணக்காரன் இல்லாம இருந்தாலும், நான் இயேசுவின் மீது நடக்கிற பொழுது ஆண்டவர் என்னை வழிதவர் விடவே விட மாட்டார், விடவே விட மாட்டார், விடவே விட மாட்டார். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்கள். அப்போஸ்தலர் 14:22.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாதத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாதத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
சீசருடைய மனதை என்ன செய்தாங்களா? திடப்படுத்தினாங்களா? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னாங்க. ஐயா, திடப்படுத்தி என்ன செய்தாங்க? புத்தி சொன்னாங்க. புத்தி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். எந்த வழி? எந்த வழியாக? அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை அதைவிட தேவசித்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பாடிகளுக்கூடாக தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்பா சொன்ன பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிற பொழுது என்ன சொன்னான்? நல்ல போராட்டத்தை போராடினப்பா, விசுவாசித்து நான் காத்துக்கொண்டேன், எனக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் நாடுகிற எல்லாருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார் இல்லையா? ஆகையினாலே சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி விசுவாசம் இங்கேயும் அடிக்கப்படுகிறது பாருங்க. விசுவாசத்தை குறித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்னச்சுன்னா, நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை இதுவரைக்கும் நான் காத்துக்கொண்டேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க விசுவாசத்தை என்ன செய்யறாங்க, உறுதிப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, பலப்படுத்துறாங்க. ஏன், விசுவாசம் என்பது முடிவு பரியந்தம் பிரச்சனைக்குரியதுண்டாகி இருக்கிறது. உபத்திரவத்தின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே அன்றி நமக்கு எல்லாம் ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படவே இல்லை. நமக்கெல்லாம் ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படவே இல்லை. பாரு, இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் எத்தனை ஆயிரம் பேராய் இருந்தாலும் சரி, நாம் அவரிடத்தில் விசாரிக்க முடியுமே. ஆனால் எதை விசாரிக்க முடியும், உங்கள் ஊழியம் எப்படியப்பா இருந்தது, உங்கள் ரகசியத்தை சொல்லுங்கள். முதிர்ந்த ஊழியரிடத்தில் நீங்கள் போய் விசாரிப்பீர்களேயானார் அவர்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா, இது கடுமையான ஒரு ஊழியம் அப்பா, ஆனாலும் தேவனுடைய பலத்திலையும் தேவனுடைய கிருபையிலையும் தேவனுடைய அனுக்கிரகத்திலையும் நாம் இதை இதுவரைக்கும் செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தாரே ஒழிய, நம்முடைய பலத்திலே, நம்முடைய ஞானத்திலே, நம்முடைய படிப்பிலே, நம்முடைய திட்டத்திலே, நம்முடைய இன்டெலிஜென்ஸிலே நாம் இதை செய்து முடிக்கவில்லை என்பது மிகவும் 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 அடித்தளமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை எவரும் தவிர்த்துக் கொள்ள மாட்டார்கள். வேதத்திலையும் அப்படியேதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவும் முடியாது பாருங்க, இல்லையா. அல்லாமலும் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்படியானால் சீஷருடைய விசுவாசம் என்னாகிவிட்டது, தள்ளாடுகிறது என்று சொல்லி அர்த்தமாகும். அவருடைய நீங்க நிலைத்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. என்ன படத்தில் என்ன சொல்றது, முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். ரட்சிக்கப்படலாம் பாருங்க. ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து ஆராதனைக்கு வந்துவிடலாம் பாருங்க. ஆனால் முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்போமையானால் அதுவே காரியமாகும், வேற எதுவும் அல்ல. பிலிப்பியர் 3:5 வாசிங்கள்.
நான் 8 நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படியே பரிசேயன், பத்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவ பெற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய
பாடுகளின். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எந்த இடத்துல இருந்தான், எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை எழுதி கொண்டு வருகிறான். அவன் படித்த ஒரு மனுஷனாக இருந்து, பட்டதாரியாக ஒரு மனுஷனாக இருந்து, உயர்ந்த இடத்திலே ஒரு மனுஷனாக இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை எழுதி கொண்டு வருகிற பொழுது அவன் தன்னுடைய நல்ல பகுதிகளை இங்கே எழுதி கொண்டு வருகிற இதே இடத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய துன்பத்தின் நாட்களை எழுதி கொண்டு வருகிற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது, நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் தான் பட்ட கஷ்டங்கள், தான் பட்ட துன்பங்கள், தான் பட்ட துயரங்களை அங்கே எழுதி கொண்டு வருகிறதா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற பொழுது எப்படி முடிக்கிறான் தெரியுமா, நல்லதொரு போராட்டத்தை நான் போராடி முடித்து ஆண்டவரே, நல்லதொரு ஓட்டத்தை நான் ஓடி முடித்து ஆண்டவரே. யாரு யாரு, இரவு பகலாக தேவனுக்கு என்று சொல்லி ஓடி, இரவு பகலாக ஜெயிலுக்குள்ளே இருந்து, இரவு பகலாக அடிவேண்டி, இரவு பகலாக துப்பப்பட்டு அடிக்கப்பட்ட அந்த மனுஷன் கடைசியில் எப்படி அவருடைய கடிதத்தை முடிக்கிறான் தெரியுமா, நான் நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடித்தே ஆண்டவரே. இவ்வளவு காரியத்திலையும் விசுவாசமானது காக்கப்பட்டிருந்தது, இவ்வளவு நாட்கள் என்னுடைய ஓட்டத்திலே நான் செய்த தேவனுக்கென்று செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் காட்டுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நாம் இதுவரைக்கும் கண்டிருக்க முடியாது. தேவனுக்காய் விசற்பிடித்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன், தேவனுக்காய் தன் வாழ்க்கையை தூக்கி போட்ட ஒரு மனுஷன், தேவனுக்காய் தனக்கு இருந்தவைகள் எல்லாம் தூக்கி கொடுத்த ஒரு மனுஷன், தேவ ராஜ்யத்திற்காய் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இவன் சபைகளை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதே வண்ணத்திலே கிறிஸ்துவை அறிந்ததின் பிற்பதாக சபைக்கா வண்டி பாடுபட்ட ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அவன் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக என்ன செய்தான் தெரியுமா? சபையை துன்பப்படுத்தினான், தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் போட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்ததின் பிற்பதாக என்ன தெரியுமா செய்தான்? சபைகளை தேவனுக்காய் கட்டுவதற்கு அவன் ஓடின ஓட்டம் இருக்கு பாருங்க, அதை யாராலும் ஒப்புவிக்க முடியாது. அந்த மனுஷன் கடைசியில சொல்லுகிறான், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? நாம் இன்றைக்கு எந்த வழியில நின்று கொண்டு இருக்கிறோம்? நாம் இந்த வழியில எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஓட்டப்பந்தம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? இப்பொழுது வாசிங்கள் 1 கொரிந்தியர் 9:24, அதுல ஓட்டப்பந்தயத்தை குறித்து இங்க வாசிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9:24 என்று வாசிங்கள்.
பந்தய சாலையில் ஓடுகிறோள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
இந்த பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து, ஊழியத்திலே அவன் செய்த வேலைகள் எல்லாம் நாம நம்மளோட ஒப்புவிச்சு பார்க்க முடியாத காரியங்கள் பாருங்க. அந்த வசனத்தை முழுத்திலே திருப்பி வாசிங்க, தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. இது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பந்தயத்தை குறித்து இங்கே எழுதப்படுகிறது. தயவு செய்து திருப்பி வாசிங்க, கவனித்துக் கொள்ளுங்க, வாசிங்க.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான்.
இது உலகத்திலே நடக்கிற பந்தயம். உலகத்திலே ஓடுகிறவனுக்கு ஒருத்தனுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும், ஒரே ஒருத்தனுக்கு தான். முதலாவது வர்றவன் அவனை உயர்த்தி விடுவார்கள், அவர்களை துவக்கி விடுவார்கள், அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? பிரசன் கொடுப்பார்கள், கப்புகள் கொடுப்பார்கள். இது உலகத்தில் நடக்கிற ஓட்டப்பந்தயமாக இருக்கிறது. வாசிங்க,
நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக வேண்டி ஓடுகிறோம். நாம் ஓடுகிறது அழிகிற கிரீடத்தை பெறுவதற்கல்ல. அதனாலேதான் விசுவாசம் முக்கியம், அதனாலதான் விசுவாசம் முடிய பரியந்தம் இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்ல தன்னுடைய வரத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி சொல்ல, நீர் கொடுத்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லல. அவன் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் முன்பதாக விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. வரம் அது இது எல்லாம் அங்காலே இருக்கட்டுக்கு, விசுவாசம் இல்லாமல் எதுக்குமே செய்ய முடியாது பாருங்க. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன்? நான் காத்துக்கொண்டேன். அந்த போறேன், பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எபேசியர் 6:14 வாசிங்கள். எபேசியர் 6:14 வசனம்.
சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும்.
நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் கேடகத்தை இங்க முன்வைக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் ஊழியம் செய்யலாம், ஒரு மனுஷன் தேவனுக்கு சொல்லி வந்து ஆராதிக்கலாம், இவங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டியது ஒன்றே என்று என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்தை போல மற்ற எந்த காரியத்தையும் இங்கே பயன்படுத்தப்படும். நாங்கள் பார்த்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது போல வேற எதுவும் பயன்படுத்தப்படல. வழங்குறதா? விசுவாசம் இல்லாமல் நாம் ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் நாம் ஆராதனைக்கு வரலாம், விசுவாசம் இல்லாமல் எல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பார்த்த பார்வையில விசுவாசம் என்கிற கேடகத்தை நாம் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் எதுவும் கிடையாது. அந்த கேடகம் மாத்திரை இல்லைன்னு எதுக்கும் கிடையாது. ஆகையினாலே இரண்டாவது பகுதி என்னவெனில் ஓட வேண்டிய விதம் எப்படி சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தன் அறையை கட்டிக்கொள்ளுகிறவனா இருந்து தேவனுடைய ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களா நாம் இருக்கிறோம், ஆயத்தப்பட்டவர்களாய் நாம் ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். பத்து கன்னிகைகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி அவங்க ஆயத்தப்பட்டிருந்தாங்க, என்றாலும் சறுக்கிட்டாங்க. பத்து கன்னிகைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி அவங்க ஆயத்தப்பட்டிருந்தாங்க. பாருங்க, எதுக்கு? தேவராட்சியத்திற்கு. வேதம் சொல்லுகிறது முடிய பரியந்த நிலை நிக்கணும் சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரிந்தும் ஆயத்தப்பட்டிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் ஒன்றுமே செய்யலாம போயிட்டு பாரு, ஒன்றுமே செய்யலாம போயிட்டு பாரு. அப்ப இந்த கேள்வி நான் கேட்ட பாருங்க, இந்த கேள்வியை நான் கேட்டேன் பாருங்க, இந்த கேள்வியை நான் கேட்டேன், இங்கே கேட்கிறேன் பாருங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு நாம் எல்லாரும் சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சகோதரர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏராளமான இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அது சத்தியத்தில் ஒன்றாகும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல சகோதரர்கள் கேட்டாங்க, என்ன தெரியுமா? கொஞ்சம் என்ன தாங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா கொடுக்கல. ஏன் தெரியுமா? வேதத்தில் ஒரு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல நீ உன்னை ஆயத்தப்படுத்து, அதற்கு பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி நான் பார்க்கிறோம் பாரு. முதல்ல உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவங்க செய்தது போல அவங்க கொடுத்திருக்கணும். கொஞ்சம் என்ன பாருங்க, நான் அதை இன்னொரு இடத்துல விளக்கவா, இன்னொரு விடத்தில் விளக்கவா. இன்னைக்கு நீங்க வேதம் இல்லாமல் ஒரு ஆள் வேத சேர்ச்சிக்கு வந்தீங்கன்னு வையுங்க, அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யணும் என்றதற்காக வேண்டி என்னுடைய வேதத்தை உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு வேதம் இல்லாம வந்திருக்கீங்க வையுங்களேன், நான் என்னுடைய வேதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுத்துட்டு நான் வேதம் இல்லாம இருக்கிறேன். அநேகர் இப்படித்தான் நினைக்கிறது, நான் நல்ல காரியத்தை செய்யறேன், நான் நல்லதை கருதி கொண்டேன், நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன். இல்லப்பா, என் கண்களுக்கு அநேக காரியங்கள் நல்லதாக தோண்டலாம், ஆனால் தேவ பார்வையிலே அவைகள் எல்லாம் நல்லதாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது. நான் இதை குறித்து முதல் ஒரு தடவை பிரசங்கம், அது என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. அநேகம் நாம் நன்மைகளை கருதி தவறான வழிகளை பயன்படுத்துகிறோம், நன்மைகளை கருதி தவறான வழிகளை பயன்படுத்துகிறோம். முடிவு நன்மையாக இருந்தால், வழி தவறாக இருந்தால் தேவ சமூகத்திலே அது அங்கீகரிக்கப்பட முடியாததொன்று. அதற்கு தாராளமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. முடிவு நல்லதாக, இதுவும் நல்ல முடிவு தானே. வேதம் இல்லாத ஒருவனுக்கு நான் வேதம் கொடுத்து விட்டு இதில் இருக்கலாம் நானும். இல்லைங்க, நம்முடைய சிந்தனைக்கு சரி, நம்முடைய செயல்பாட்டுக்கு சரி, ஆனால் தேவ பார்வையிலே அது சரிப்பட்டு வராத ஒரு காரியம். அந்த வசனத்தை திருப்பி யோசிங்க.
சத்தியம் என்னும் கத்தியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் துசோதத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே
தொடுத்தவர்களாயும்.
சத்தியம் என்னும் கத்தியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும்.
சத்தியம் என்கிற கத்தியை உன் அறையிலே கட்டிக்கொள்ளப்பா. வேத வசனம் நமக்கு இல்லாமல், தேவ வார்த்தைகள் நம் வாழ்க்கையில இல்லாமல் நாம் ஒரு ஓட்டத்தை ஓட முடியாது. நாம் ஒரு ஓட்டத்தை ஓட முடியாது. உலகத்திலே நாம் ஓடிவிடலாம் என்ன இல்லாவிட்டாலும், ஆனால் தேவ ராஜ்யத்திலே தேவ வசனம் நமக்குள்ள இல்லாமல், தேவ வார்த்தை நமக்குள்ள இல்லாமல், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழாமல் தேவன் ஓட்டத்தை நாம் சரியாக ஓட முடியாது. அப்படியானால் எல்லாரும் நினைத்த மாதிரி ஓடிவிட முடியும். ஆனால் வேதம் நம்முடைய சட்ட புத்தகம், வேதம் நம்முடைய புட்டூலர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை பார்த்து பார்த்து பார்த்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட முடியும். அதை பார்த்து பார்த்துத்தான் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட முடியும். ஆகையினாலே சத்தியத்தை அறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டிக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடும். ஒரு யுத்த வீரனை குறித்து பார்த்துக்கிட்டால், அவன் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து திருத்தி கடைசியில் அவனுடைய பெல்ட்டை போட்டுக் கொள்வான். இந்த பெல்ட் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் கவர் பண்ணுகிறதும், எல்லாவற்றையும் அது சேர்த்து கட்டி குடிக்கிறதும், எல்லாவற்றையும் அது கொழுவி அது சரியாக அதுதான் இறுக்கி பிடித்துக் கொண்டு இருக்கு. எதுவும் கலர விடாது, எதுவும் அசைய விடாது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையின் கருப்பொருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஓட்டத்திற்கு மிகவும் தேவையானது வேத வசனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போஸ்தலர் 13:25 வாசிங்கள்.
யோவான் தன் பணிவிட ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவருக்கு நான் பார்த்திருந்த அல்ல என்றார்.
வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அது திருப்பி வாசிங்க.
யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்றான்.
யோவான் தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஓடினான் தெரியுமா? பணிவுடையின் ஓட்டத்தை ஓடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஓட வேண்டிய முதல் எண்ணத்தில் நம்முடைய கட்சியை நாம் கட்டிக்கொண்டு ஓட வேண்டும். இரண்டாவது, பணிவுடையோடு நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவானை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் ஒரு வல்லமையான பிரசங்கி. அவனுடைய பிரசங்கத்தின் அடிப்படையிலே அவன் கொலை செய்யப்பட்டான். அவன் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு முன்பாக வந்து தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷன். அந்த மனுஷனை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கை எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது தெரியுமா? பணிவிடையின் ஊழியத்தை செய்த யோவான் என்று சொல்லி எழுதப்படுகிறது. ஆகையினாலே பணிவிடையின் ஓட்டத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த வழியிலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வசனம் இல்லாமல் ஓட்டத்தை ஓடக்கூடாது. பணிவிடையின் ஊழியத்தை இல்லாமல் நம்முடைய ஓட்டத்தை ஓடக்கூடாது. இச்சை எடுக்கத்தோடு ஓடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12 வசனத்தை வாசிங்கள். நான் சீக்கிரமாக சொல்லி சொல்லி கடந்து போயிடுறேன். எபிரேயர் 12 வசனத்தை வாசிங்கள்.
அன்றியும் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்க,
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு.
பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுங்க. ஓட்டத்தில் ஓடுகிற மனுஷன் அப்படித்தான் சொல்லப்படுது. ஓட்டத்தில் ஓடுகிற மனுஷன் எப்படி ஓட வேண்டும்? பாரமானவைகளை தள்ளிவிடுங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாங்கிச்சு புதுசாயிரம் சுவிசேஷம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறது, என்ன தெரியுமா? பாரமானவைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிடுங்க. தள்ளிவிட்டுட்டு ஓடினாத்தான் வேகமாக ஓட முடியும். பாரத்தோடு நாம் ஓடினோம்னு சொல்லிச்சுன்னா சரியான கஷ்டம் பாருங்க, சரியான கஷ்டம் பாருங்க. ஆகையினாலே இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் அநேக தேவ ஊழியர்கள் ஓடி இருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி 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 விட்டு அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுட்டி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. யாருக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது, புதுசாய் வருவர்களுக்கு எழுதப்படவில்லை. வழங்குறதா? ஆகையினாலே பாவத்தையும் தள்ளிவிட்டு, முதல்ல பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுங்க, அடுத்தது பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்க. இது ரெண்டோடையும் ஓடி பிரயோசனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அநேக பாரங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, தேவையில்லாத பாரங்கள், விரும்பாத பாரங்கள், எனக்கு தேவையில்லாத பாரங்கள், சும்மா பாரங்கள், சோர்வுகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அடிக்கடி நம்மளை வந்து சேர்த்துக்கொள்ளும். சும்மா இருப்பார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள். சில வேளைகளை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சோர்வு, ஒரு கஷ்டம், ஒரு வீக்னஸ் நமக்குள்ள உண்டாகிவிடும். எல்லாவற்றையும் தள்ளிவிடப்பா, தள்ளிவிட்டு பாவமானவைகளையும் தள்ளிவிடு. பாவமானவைகளை என்ன செய்ய? தள்ளிவிடு. அப்படியானால் நமக்குள்ளே பாவம் இருக்கிறதா ஆண்டவரே? நமக்குள்ளே தவறு இருக்கிறதா ஆண்டவரே? நமக்குள்ளே கஷ்டம் இருக்கிறதா ஆண்டவரே? நீங்க எவ்வளவுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. பாருங்க, நான் என்ன குறிச்சியே பேசுறேன், அது நல்லது. நீங்க எப்படிப்பட்டவர்கள், ஓட்டத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நானோ தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் மிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மளை தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாவீது ராஜா சொன்னார், என்னை ஆராய்ந்து பாரும். தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நான் அசுத்தத்தோடு இருக்கிற ஆண்டவரே. பேதுரு சொன்னார், நான் பாவி ஆண்டவரே. பரிசுத்தவான்களைப் போல நாம் நினைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொள்ளலாம். பிரைஸ் கொடுக்கிற அந்த நாளிலே தான் நமக்கு ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு தெரியும். உன்னை விட நான் நீதிமான் என்று சொல்ல வரவில்லை, ஆனால் தேவனுக்கு முன்பாக முடியுமான அளவுக்கு என்னை நான் நிறுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஓட்டம் இன்று எப்படி இருக்கிறது? எவ்வளவுக்கு ஓடுகிறோம்? இதுல பலவித இன்னும் பலவித காரியங்கள் இருக்கு பாருங்க. வைராக்கியத்தோடு ஓடும், உண்மையாக ஓடணும், விருப்பத்தோடு ஓடணும், வாஞ்சியோடு ஓடணும் என்று சொல்லி பல காரியங்களை நான் பார்த்துட்டு. நம்முடைய ஓட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆகால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவையும் நம்மை சுட்டி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிடு. வேதம் சொல்லுது, என்னில் பாவம் இல்லை என்று சொல்வேனே, ஆனால் நான் பொய்யனாய் இருப்பேன், என்னை ஏமாற்றுகிறவனாய் இருப்பேன், தேவனை ஏமாற்றுகிறவனாய் இருப்பேன். வழங்குறதா? ஆகையினால உங்களை குறித்து நான் பேசலப்பா, என்னை குறித்து நான் பேசுகிறேன். தேவனுக்கு முன்பாக நாள்தோறும் நம்மளை நிறுத்தி வைத்து பார்ப்புமாய் இருந்தால் மாத்திரமே அந்த நாள் எனக்கு ரம்யமாயிருக்கும், அந்த நாள் எனக்கு ஏற்றதாயிருக்கும். தேவன் வருகிற அந்த நாள் எனக்கு அங்காலே நான் சில 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 ஓட்டப்பந்தத்தின் முடிவிலே கிடைக்கிற சில காரியங்களை சீக்கிரத்திலே நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த காரியத்தை கடகடன்னு நான் பார்த்துட்டு முடிச்சிடறேன். பாருங்க, சுட்டி நெருங்கி இருக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசம் எங்கேயும் பாவிக்கப்படுது பாருங்க. நாங்க பார்த்த வார்த்தைகளே பாவிக்கப்பட்ட எல்லா இடத்திலையும் விசுவாசம் பாவிக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது நிலைத்திருக்க வேண்டியது ஒன்று, முடிவு பரியந்த நிற்க வேண்டியது ஒன்று. முடிவு பரியந்தம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஓடுங்க. யாரை நோக்கி ஓட வேண்டுமா? இயேசுவை நோக்கி ஓடுங்க. யாரை நோக்கி ஓட வேண்டுமா? இயேசுவை நோக்கி ஓடுங்க. நாம யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்க்கை யாரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? இயேசுவை. ஐயா, மிகப்பெரியான சீர், இயேசுவை விட்டுடாதீங்க, இயேசுவை விட்டுடாதீங்க, இயேசுவை விட்டுடாதீங்க, இயேசுவை விட்டுடாதீங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்கப்பா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்குகிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசமானது என்ன செய்யப்படுகிறது? தொடக்குகிறதும் முடிக்கிறதும் ரெண்டுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே தொடக்கியவர் முடிக்கும் வரைக்கும் விசுவாசத்தோடு நாம் கிரியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தோடு நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இதுவரைக்கும் நான் காத்துக்கொண்டாண்டவரே, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கிறவோ. வேதத்திலே பொறுமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீரிய பொறுமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ரெண்டும் எழுதப்பட்டிருக்கு. பொறுமையோடே ஓடக்கிறவோம் பாருங்க. எது நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில், நமக்கு கொடுத்திருக்கிற தேவ ராஜ்யத்தின் காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட கடவோ. ஐயா, இயேசுவை கவனித்து பாருங்க, இயேசுவை பின்பற்றுங்கள், அவருடைய வழியிலே நடங்கள். இயேசுக்குள்ள இருந்த பொறுமை, இயேசுக்குள்ள இருந்த நற்சுபாவங்கள், இயேசுக்குள்ள இருந்த நற்கனிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து என்ன தெரியுமா சொன்னார்? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி சொன்னார். தெரியுமா? என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்கிறான். உன்னை காண்கிறவன் அல்லாவிட்டால் என்னை காண்கிறவன் இயேசுவை காண்கிறானா? நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய காரியங்களிலே என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? பொறுமையோட ஓடுங்கப்பா தேவராட்சியத்தை. ஏன் தெரியுமா? இந்த பாருங்க, ஓட வேண்டிய விதத்தை குறித்து நான் இப்ப பேசின சில காரியங்களை நான் சொல்லிட்டு வந்து பாருங்க. இதை விட கணக்கு காரியம் இருக்கிறது. என்றாலும் கடகடன்னு சில காரியத்தை சொல்லிவிட்டு போறீங்க. நாம தேவராட்சியத்துல ஓடி, தேவ ஊழியத்துல ஓடி, தேவ ஓட்டப்பந்தத்துல ஓடி, தேவனை சந்திக்க இந்த நாள்லே நமக்கு கிடைக்கிற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது பாரு. அதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும், அதுதான் நம்முடைய ஓட்டத்தின் நோக்கமாக இருக்கணும். வேற எதுக்குமே கிடையாது பாரு. 1 கொரிந்தியர் 9:25
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
ஓட்டத்தை ஓடி முடிக்கிற பொழுது ஒன்று கிடைக்கிறது, என்ன தெரியுமா? அழிவில்லாத ஒரு கிரீடம் நமக்கு கிடைக்கிறதா? அழிவில்லாத ஒரு கிரீடம் நமக்கு கிடைக்கிறதா ஐயா? இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, இதுதான் நம்முடைய ஓட்டத்தின் கருப்பொருளாக இருக்கணுமே ஒழிய, வேற எதுக்குமே கிடையாது பாருங்க. வேற எதுக்குமே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவன் அழுகிற கிரீடத்தை பெறுவதற்கு அவன் எடுக்கிற பயிற்சிகள் என்ன, அவன் எடுக்கிற பிரயாசங்கள் என்ன, அவன் எடுக்கிற காரியங்கள் என்ன? நாமோ அழிவில்லாத கிரீடத்தை எடுப்பதற்கு நாம் என்ன பிரயாசப்படுகிறோம் ஐயா? நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? அழிவில்லாத கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதான் முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய பிரைஸ் எவ்வளவு வெயிட்டாக இருக்கிறதோ அதுக்கு தக்கதாக நம்முடைய வழி ஒடுக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும் என்பதை நான் முதல்ல சொன்னேன் மாறி. ஏயா, அழிவில்லாத கிரீடத்தை காசு கொடுத்து வேண்டிட முடியுமா? அழிகிறதை கொடுத்து வேண்டி விடலாம், அழிவில்லாததை நாம் வேண்ட முடியுமா? அதுக்கு தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. இந்த கிரீடம் இருக்கிறது, அது அழிவில்லாத கிரீடம், அதை பெறுவதற்கு நான் கரியாக கஷ்டப்பட்டு தான் போகணும். நீதிமொழிகள் 4:9 மகிமையின் கிரீடத்தை குறித்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க பாருங்க, அவனை என்ன செய்த எல்லாவற்றுக்கு மேலாக மகிமையாக வைத்தார் ஆண்டவர். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை.
அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும்.
எது தெரியுமா? நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிற பொழுது மகிமையின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இருக்கிற மகிமை போய்விடும் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற காரியம் போய்விடும் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற மகிமையும் மரியாதமும் பட்டமும் இன்றையோட போயிடும் பாருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மகிமையின் கிரீடம் இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் என்ன செய்யும் தெரியுமா? பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் பாருங்க. அந்த பிரகாசத்தை எவரும் எடுக்க முடியாது, அந்த பிரகாசத்தை எவரும் நூக்கவும் முடியாது. அது எனக்கு தேவன் கொடுக்கிறது. நான் வந்த வழி, நான் ஓடின ஓட்டம், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், நான் பட்ட துயரம், ஓட்டத்தை நான் ஓடி முடிச்ச ஆண்டவரே உனக்கு மகிமையின் கிரீடத்தை நான் கொடுக்கிறேன்பா. அழியாத கிரீடம், மகிமையின் கிரீடம். சும்மா பெற்றுக்கொள்ள முடியுமாங்க? இவைகளெல்லாம் சும்மா பெற்றுக்கொள்ள முடியுமா? இவைகளெல்லாம் சும்மா கிடைக்குமா நமக்கு? ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு தந்துரு ஆண்டவரே, இல்லைங்க. யாக்கோபு 1:12 வாசிங்கள்.
சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
திருப்பி வாசிங்க.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் யாருங்க? பாக்கியவான். அவனுக்கு தேவன் என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரா? என்ன நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அந்தவரே நான் தான் சரியா கஷ்டப்படுறேன் ஆண்டவர் சொல்லி நான் நினைப்பேன். ஆனா இத்தனை வருஷ காலத்திலும் ஓடின ஓடின ஓட்டத்திலே எத்தனை பெயர் என்னை விட பாடுபட்டார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு ஜீவகிரீடம் கிடைக்குமா அல்ல, எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாருங்க. இப்ப நான் சொல்ல என்னை பார்த்து ஆண்டவரே நான் ஓடின ஓட்டம் எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா என்னை விட இன்னைக்கு அநேக மிஷினரிகள் இருக்கிறாங்க, தங்கள் குடும்பத்தை இழந்தார்கள், தங்கள் பிள்ளைகளை இழந்தார்கள், எல்லாத தேசங்களுக்கு போனார்கள், அழிந்தார்கள், செத்தார்கள், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அழிந்து போனார்கள். இவர்கள் எல்லாம் தேவன் என்னோட தூக்கி வைத்து பார்த்து விட்டு உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் சொல்லிச்சுன்னா அதை ஒவ்வாது பாருங்க. ஆனா அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு,
அவன் உத்தமன் என்று சொல்லி விளங்கிடும் பாருங்க, அவன் உத்தமன் தேவன் நிரூபிக்கணும் பாருங்க. யோபு இந்த இடத்துல தூக்கி வச்சு பார்க்கலாம் பாருங்க, யோபுவை வச்சு தூக்கி எடுத்து வச்சு பார்த்தா எனக்கு யோபு குறித்து இப்படியே ஒரு பிரசங்கம் பண்ணலாம் பாருங்க. யோபுவை குறித்து பார்த்தா யோபுவை, யோபு வந்து அவன் உத்தமன் சொல்லி ஆண்டவர் சொன்னார், அவன் சன்மார்க்கனப்பா, இவன மாதிரி ஒருத்தன் கிடையாது, இவன மாதிரி ஒருத்தனே கிடையாது. நண்பர்கள் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, திட்டினாங்க, பேசினாங்க எல்லாம், ஆனா அவன் உத்தமன், அவன் உத்தமன் விளங்கிச்சு. விசுவாசு கூட அவனை குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு அவன் உத்தமத்துல இருந்தான். ஆண்டவர் சொல்றா உத்தமன் விளங்கின பிற்பாடு வாசிங்க,
சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான்.
கர்த்தர் தன்னிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடத்தை கொடுப்பாராம். சோதனையை சகிக்காமல் நாம் ஜீவகிரீடத்தை பெற முடியுமா? தேவன் என்னை உத்தமன் என்று அறியாமல் நான் ஜீவகிரீடத்தை பெற முடியுமா? தேவனிலே நான் அன்பு கூறாமல் ஜீவகிரீடத்தை பெற முடியுமா? வேதத்தை நாம் எவ்வளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் சொல்லி எனக்கு தெரியாது. வேதத்தை நாம் எவ்வளவுக்கு கற்று வைத்திருக்கிறோம் சொல்லி எனக்கு தெரியாது. வேதத்தை நாம் எவ்வளவுக்கு படித்திருக்கிறோம் சொல்லியும் எனக்கு தெரியாது. ஆகையினாலே தயவு செய்து வேதத்தை நன்றாய் படியுங்கள். வேதத்தில் இருக்கிறவர்களை கொஞ்சமாவது வழங்கிக் கொள்ள முயற்சியிடுங்கள். வேதத்தை படிக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. வேதத்தை நாம் ஏற்றுக்கலாம், அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. வேதத்தை நல்லாய் ஆராய பழகிக் கொள்ளுங்கள். தெரியாததை கேட்டு விசாரியுங்கள், தெரிந்தவரிடத்தில் விசாரியுங்கள், இது என்னன்னு சொல்லி விசாரியுங்கள். வேதத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படித்து முடியுங்கள். உங்கள்ட்ட நான் கேட்கறது கடைசி மினிமம் ஒரு தடவை. பலர் இருக்காங்க 5 தடவை 10 தடவை என்று வாசிக்கிறோம். நான் கேட்கிறது நம்முடைய சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தடவையாவது வேதத்தை வாசிக்கணும். பிள்ளைகளை கவனிக்கிறதை விட்டு முதல்ல உங்களை கவனியுங்கள். விளங்குறதா? கவனியுங்கள், ஒரு தடவையாவது வேதத்தை வாசித்து முடியுங்கள். அதுக்குள்ள இருக்கிற சிறவான இலகுவான நோமலான சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசியாமல், சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், வேதத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் எந்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியும் அந்த ஓட்டத்தில் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசுவின் வழியாக ஓடுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள். அப்பொழுது நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியுமே ஒழிய. இன்றைக்கு ஒரு கடிதம் நீ தேவனுக்கு எழுதினால், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய போது எழுதுவாயா, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பிரசன்னத்தை ருசிக்கிற எல்லாருக்கும் அதை கொடுப்பீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால், ஆகையினால் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? அல்லாவிட்டால் ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்குது என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா, 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 ஹலலூயா.